ஆதி காலத்திலே தில்லை திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி அரசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, பொய்யூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் எம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு தொடர்ந்தும் சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும். நாங்கள் இந்த சத்சங்கத்தை இது 4வது 5வது தடவையாக அரங்கேற்றுகின்றோம். முதல் 4 தடவைகளில் நாங்கள் படித்தவற்றை பலரின் வேண்டுகோளுக்கு நாங்க மீண்டும் ஒரு முறை தொகுத்து ஒப்புவிக்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுவது ஒரு வாழ்வியல் நெறி. இந்த சைவ சித்தாந்தத்தில் 12 திருமுறைகளும் 14 சாஸ்திரங்களும் அடங்கியுள்ளன. இந்த 12 திருமுறைகளை சைவ சித்தாந்தத்தில் இலக்கியம் என்றும், 14 சாஸ்திரங்களை இலக்கணம் என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த 14 சாஸ்திரங்களில் முழுமையாக அடங்கியிருப்பது அந்த சாஸ்திர நூல்கள் படி, அந்த சாஸ்திர தகவல் படி, பதி பசு பாசம் என்ற கோட்பாட்டை மிகவும் ஆழமாக விளக்கமாக கொணர்ந்திருக்கின்றார்கள் இந்த 14 சாஸ்திர நூல்களின்படி. அதன்படி பதி என்பது இன்பம் தரும் ஒரு பொருள், அதாவது பரமாத்மா ஓ கடவுள். பசு என்பது அனுபவிக்கும் பொருள், அந்த இன்பத்தை, அது எமது ஆன்மா. பாசம் என்பது அந்த இன்பத்தை ஆன்மா பெறாது தடை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மலங்கள், 3 மலங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி. ஆனால் இந்த உலகத்தில் பொய் என்பது அழியும் பொருள், உண்மை என்பது அழியாத பொருள். இந்த பொய்யில் அடங்கியிருப்பது இந்த உலகமும் உலகியல் சார்ந்த பொருட்களும் பொய் என்ற இடத்தில் அடங்கியிருக்கின்றது. உண்மையில் அடங்கியிருப்பது ஆக 2 விடயங்கள் தான், ஒன்று பரமாத்மா, மற்றது ஜீவாத்மா அல்லது பதி அல்லது பாசம். இந்த உலகியலில் இந்த 3 பதி பசு பாசத்தை முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இந்த முப்பொருள் உண்மைக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது, அனாதியான பொருள் என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். அப்போது இந்த பதி பசு பாசம் என்று இந்த 3ஐயும் நாங்கள் உற்று நோக்கும் போது, இந்த பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் பசு அமைந்திருக்கின்றது. அதாவது இறைவனுக்கும் மலங்களுக்கும் இடையில் எங்களுடைய ஆன்மா அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த ஆன்மா அதில் அமைந்திருக்கின்றபடியால் பதிக்கும் பாசத்திற்கும் இடையில் இந்த பதி என்பது பாசத்துடன் தொடர்பற்றது என்பது உங்களுக்கு விளங்க வேண்டும். ஏனென்றால் பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் பசு அமைந்திருக்கின்றது. அதே நேரம் பசு என்பது எங்களுடைய ஆன்மா பதியுடனும் தொடர்பில் இருக்கின்றது, பாசத்துடனும் தொடர்பில் இருக்கின்றது. ஆகவே இந்த பதியை நோக்கி இந்த பாசங்கள் எப்பொழுதும் வர முடியாது, வந்தாலும் கிட்டவும் நெருங்க முடியாது. அது பசுவுடனே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதேபோல் பதி கூட, அதாவது கடவுள் கூட பாசத்துக்கு கிட்ட போக தேவையில்லை, போகவும் மாட்டார். அப்படி இல்லை, அவர் பாசத்தை நோக்கி போனால் பாசம் என்ற மலங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், சூரியனை கண்ட இருட்டு போல் அது அகன்றுவிடும், கடவுள் கிட்ட வர அது காணாமல் போய்விடும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அப்போ இந்த பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் எங்களுடைய ஆன்மா அமைந்திருப்பதால், பசுவாகிய ஆன்மா, பதி ஒளியானது, இன்பமானது. ஆகவே நாங்கள் பதியை, பரமாத்மாவை நாங்கள் சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். பாசம் என்பது இருளானது, துன்பமானது, அதிலிருந்து நாங்கள் விலகிவிட வேண்டும் என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதே நேரம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, யாராவது தனக்கு ஈகோ இல்லை என்று சொன்னால் அது ஈகோவாகத்தான் இருக்குமே தவிர இல்லை என்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லுகின்றது. அதாவது நான் சொல்லுவேனாக இருந்தால் எனக்கு ஆணவம் என்பது இல்லை, நான் ஆணவம் இல்லாது இருக்கின்றேன் என்று என்னுடைய வாயினால் நான் சொல்வதாக இருந்தால் அதனுடைய கருத்து எனக்கு இன்னும் ஈகோ இருக்கென்பதை சைவ சித்தாந்தம் அடித்து சொல்லுகின்றது. ஏனென்றால் இந்த ஆணவம் இல்லாத தன்மை உங்களுடைய மனதளவில், உங்களுடைய உள் உணர்வில் வர வேண்டிய ஒன்றே தவிர வாய்ப்பேச்சுக்கு சொல்லும் விஷயம் அல்ல. அதே நேரம் சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் எவ்வளவுதான் சொல்லுங்க, நான் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன் என்று. அது வாயளவில் தான், புகழ்ச்சியை விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லுவது அவர்களுடைய வாயளவிலேயே தவிர அது மனதளவில் வர வேண்டும். ஆகவே அப்படி சொல்லுபவர்கள் கூட ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கருத்தே தவிர, அவர்கள் புகழ்ச்சியை விட்டு வெளியே நிற்கின்றார்கள் என்பது கருத்தல்ல. இனி இந்த நாங்கள் பதியையும் பசுவையும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது கடவுளையும் ஆன்மாவையும், அவை அறிவுடைய பொருட்களாக கருதப்படுகின்றது. அதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதாவது கடவுளும் ஆன்மாவும் அறிவுடையவை, பாசங்கள் அறிவற்றவை. அதான் அதற்குரிய இடையிலேரிய வித்தியாசம். மறந்து விடாதீர்கள், பதி பசு பாசம் என்ற மூன்றும் அனாதியானது, உண்மையானது. ஆனால் பதியும் பாசமும் தான் அறிவோடு இயங்கக்கூடிய பொருட்கள், அறிவுடையவை. பாசம் என்பது அறிவு அற்றவை. அதாவது பரமாத்மா, ஜீவாத்மா, ஓ கடவுள், ஆன்மா, ஓ பதி பசு, இவையெல்லாம் அறிவுடைய பொருட்கள். பாசம் என்பது அறிவற்றது. அதை இன்னொரு சொல்லிலும் ஆன்மீகம், சாரி, சைவ சித்தாந்தம் கூறுகின்றது, சடப்பொருட்கள் என்று கூறுகின்றது. இதில் கடவுள் என்ற பதிக்கும் ஆன்மா என்ற பசுக்கும் இருக்க வித்தியாசம் என்னவென்றால், பதி என்பது கடவுள். அந்த கடவுளை பற்றிய கடவுளின் சிறப்பு என்னவென்றால், அவர் முற்றிலும் உணர்ந்தவர் அல்லது முற்றையும் அறிந்தவர். அதான் பதி. பசு என்பதென்றால் குறிய குணம் என்னவென்றால், பசு ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தைத்தான் அறிய முடியக்கூடிய நிலையில்தான் எங்களுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தை அதே நேரத்தில் அறிய வேணுமென்றால் அது எங்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே தவிர, நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயத்தை அறிய முடியாது. அதுதான் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கும் வேறுபாடு. நாங்கள் பரமாத்மாக்கள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவிலிருந்து வந்திருந்தாலும், கடவுளுக்கென்று ஒரு இந்த சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இயல்புகள் குணங்களை ரெண்டு விதமாக கூறுகின்றார்கள். அது உங்களுடைய அறிவுக்கு மாத்திரம்தான், நீங்கள் அதை கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டு இயல்பாக சைவ சித்தாந்தத்தில் இந்த பதி பசு பாசத்துக்கு இருக்கும் இயல்புகளை வகுக்கின்றார்கள். ஒன்றை சொல்லுகின்றார்கள் சிறப்பு இயல்பு என்று, மற்றதை சொல்லுகின்றார்கள் பொது இயல்பு என்று. இப்போது நாங்கள் உதாரணத்துக்கு பார்ப்போமாக இருந்தால், பதி அதாவது கடவுளுக்கு உரிய சிறப்பு இயல்பு என்ன என்பதை சைவ சித்தாந்தம் விளக்கமாக கூறுகின்றது. ஆனால் நாங்கள் தொகுத்து பார்ப்போம். சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி கடவுளுக்குரிய சிறப்பியல்பை 8 குணங்களாக வைத்திருக்கின்றார்கள். அட்டாங்கம் 8 இயல்புகள் சிறப்பியல்புகள் கடவுளுக்கு உண்டென்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதில் முதலாவது இயல்பு என்ன சொல்கின்றது என்றால், கடவுள் என்பவர் சுதந்திரமாக முடிவெடுக்க கூடியவர். 2வது இயல்பு, கடவுள் என்பவர் தூய உடம்பில் இருக்கின்றார். 3வது இயல்பு, கடவுள் என்பவர் இயற்கை உணர்வில் இருக்கின்றார். 4வது இயல்பு, கடவுளின்றை முற்றிலும் உணர்ந்தவர். 5வது இயல்பு, இயல்பாக பாசத்தில் இல்லாதவர். அதை கவனித்துக் கொள்ளுங்கள், கடவுள் என்பவர் இயல்பாக பாசத்தில் இல்லாதவர். 6வது, முடிவிலா ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். 7வது, பேர் அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றது. 8வது, இன்பமே வடிவானவர் என்று சொல்லுகின்றது. இது கடவுளுக்குரிய சிறப்பியல்பாக சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. ஒரு அறிவுக்கு கடவுளுக்கு முக்கியமான 8 சிறப்பியல்பு, அது எங்களுடைய ஆன்மாக்கு இல்லாத இயல்பு அவருக்கு உண்டு என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதைவிட கடவுளுக்குரிய பொது இயல்பை பற்றியும் சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதாவது இந்த சிறப்பியல்பு என்றால் இந்த கருத்து என்னவென்றால், அது கடவுளுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது, அவரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் என்பதுதான் சிறப்பியல்பு. பொது இயல்பு என்றால் அவர் மற்றவற்றுக்காக பசுவுக்கும் பாசத்துக்குமாக, முக்கியமாக பசுவுக்கு, ஏனென்றால் அவருக்கு பாசத்துடன் சம்பந்தமில்லை, அதாவது அவருக்கு கீழே இருக்கும் ஆன்மாக்களுக்காக பொது இயல்பில் அவர் ஆன்மாக்களுக்கு தேவையான விஷயத்தை இயக்குவதற்காக பொது இயல்பில் சில விஷயங்களை செய்கின்றார். அந்த பொது இயல்பில் வருவதுதான் பதியின் பொது இயல்பு என்று சொல்லப்படுவதுதான் 5 தொழில்கள். அதாவது 5 விதமான தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது 5 விதமான தொழில்கள். இந்த 5 விதமான தொழில்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில். இதை பற்றி படிக்கும்போது அது பாடசாலையில் ஒரு கேள்வியாகவே வரும், 5 தொழில்கள் என்ன எழுதுங்கள். இப்போ இந்த 5 தொழில்களுக்குரிய சில விளக்கங்களை தாருங்கள் என்றெல்லாம் வரும். அது எங்களுடைய சமய புத்தகத்தில் வந்து நாங்கள் அதை எழுதுகின்றோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் தத்துவ முறைப்படி இந்த 5 தொழில்களையும் விரிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள், சிவ தாண்டவத்தையும் சேர்த்து. நான் அந்தளவுக்கெல்லாம் போய் பொருள் சொல்லுவதற்குரிய அறிவு எனக்கில்லை. ஆனால் இந்த 5 தொழில்களும் என்ன, அவற்றின் சாரம் என்ன என்றதை மாத்திரம் ஓரிரு நிமிடங்களில் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பார்ப்போம். இந்த படைத்தல் என்ற சொல்லிலை, இந்த படைத்தல் என்று சொல்வது உங்களுக்கு சைவ சித்தாந்த விளக்கப்படி என்னவென்றால், இந்த மாயா மலத்திலிருந்து கடவுள் எங்களுடைய ஆன்மாக்களுக்காக இந்த உலகத்தை, உலகில் இருக்கும் பொருட்களை, எல்லா நுகர்ச்சி தரும் பொருட்கள், எங்களுக்கு தேவையான வாழ்வியலுக்கான தேவை எல்லாவற்றையும் படைக்கின்றார். அதான் படைத்தல் என்ற சொல்லுக்குரிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அதற்கு இன்னொரு நல்ல கருத்து, நல்ல ஒரு வசனமும் அதற்கு சொல்லுகின்றார்கள். தனு கரண புவன பூவம் என்று சொல்லுகின்றார்கள். அதை பற்றியும் நான் விரிவாக போகவில்லை. ஆனால் அப்படியொன்று இருக்கென்று உங்களுக்கு தெரிந்தால் காணும் கிரியா யோகா சாதகர்களுக்கு. காத்தல் என்று சொல்லுவது என்னத்தை என்றால், சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த ஆன்மாக்களுக்கு இந்தளவு மாயாயில் இருந்து இவ்வளவு பொருட்களை கொடுத்து அதை என்னத்துக்கு கொடுத்தார்கள் என்று நாங்கள் கடைசி 4 வகுப்புகளை பார்த்து விட்டோம். அதை நாங்கள் பின்னுக்கும் பார்ப்போம் என்று எங்களுடைய தொகுப்பில். அந்த பொருட்களை பாவித்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை காப்பதற்காக அந்த காத்தல் தொழில் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய வினைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிப்பதற்கு, அந்த வினைகள் முடியும் வரை எங்களை காப்பதற்கு காத்தல் தொழில் இறைவனால் நடத்தப்படுகின்றது. அழித்தல் தொழில் எப்போது இறைவன் செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றதென்றால், அந்த நாங்கள் எடுத்த உடலை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்தவுடன் அந்த உடலை அழிப்பதற்கு அவருடைய 3வது தொழில் நடக்கின்றது. மறைத்தல் என்பது ஒரு கஷ்டமான விஷயம், என்ன மாதிரி அதை விளங்குவது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. மறைத்தல் அதை விளங்குவதற்கு சிறிய நேரம் நீங்கள் உங்களுடைய மனதை அதற்குள் போட வேண்டும். இரண்டு தத்துவத்தை மாத்திரம் மறைத்தலில் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதாவது இந்த உயிர் எல்லாவற்றையும் உணரும் நிலையை, அதாவது பாசத்தை கடவுள் மறைக்கின்றார். அது முதலாவது தத்துவம். இரண்டாவது, ஆணவ மலத்திலிருந்து வெளியேறி வினைகளை நாங்கள் முடிப்பதற்கு அதிலேயும் தன்னை மறைக்கின்றார், தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அதாவது இந்த இரண்டு விஷயத்திலையும் கடவுள் தேவையானவற்றை எங்களுக்கு தந்துட்டு தன்னை மறைத்து கொண்டு நீயே உதை செய்து நீயே இதிலிருந்து விடுபட்டு என்னுடைய திருவடிக்கு வா என்றதை சொல்லுகின்றார். அதான் மறைத்தல் தொழில். அருளல் என்பது கடைசியாக இருக்கும் தொழில். ஒரு பற்றற்ற நிலையை உணர்வதற்குரிய ஒரு நிலை. அதை உலகத்தை மறைத்து அந்த இடத்தில்தான் இறைவன் தன்னை எங்களுக்கு காட்டுகின்றார். அதாவது நீ இவ்வளவு பிரச்சனையை முடித்துவிட்டு நான் ஒழித்திருந்து விட்டேன், இப்போது நீ உன்னுடைய வினைகளையும் முடித்து மாயைகளையும் முடித்து உன்னுடைய மனங்களையும் முடித்து நீ என்னிடம் வர தயாராகிவிட்டாய். இந்த நேரத்தில் மாத்திரம் நான் என்னை உனக்கு காட்டுகின்றேன். அதான் அருளல். அப்போது நாங்கள் இப்போது வந்தவற்றுக்கு திரும்ப போவோம். இந்த பதி பசு பாசம் என்பது இரு இயல்புகளை கொண்டது ஒவ்வொரு நிலையும். அதில் சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று இருக்கென்று சொன்னேன். பதியை பொறுத்தவரையில், கடவுளை பொறுத்தவரையில் சிறப்பு இயல்பு 8, பொது இயல்பு உங்களுடைய படைத்தல் 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதேபோல் எங்களுடைய பசு உயிருக்கு ஆன்மாவிற்கும் சிறப்பு இயல்பும் இருக்கு, பொது இயல்பும் இருக்கு. ஆன்மாவின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் இறைவனுடன் இருத்தல். அதாவது நீங்கள் பசுவை பார்த்தீர்கள் என்றால் ஒரு புறத்தில் இறைவனுக்கு பக்கத்தில் பசு இருக்கின்றது. அந்த பசு என்ற ஆன்மா இறைவனை நாடினால் நாடக்கூடிய நிலையில் இருக்கின்றது. நாடினால் அது அதற்குரிய சிறப்பு இயல்பு. ஏனென்றால் அப்படியான இயல்பு பாசத்துக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டேன். பாசம் எவ்வளவுதான் முயன்றாலும் இறைவனுக்கு கிட்ட போக முடியாது. ஏனென்றால் இறைவன் சூரியன், பாசங்கள் இருட்டு. ஆனால் உயிருக்குரிய பொது இயல்பு என்னென்றால், அதாவது இந்த சிறப்பு இயல்பை எங்களுடைய ஆன்மா அவோடை ஒருவரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் பொது இயல்பு, ஆன்மாவின் பொது இயல்பு என்னென்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், அது பாசத்துடன் இருக்கிறது தான் ஆன்மாவின் பொது இயல்பு. அதாவது இந்த ஆன்மா ஒன்றுதான் இந்த பாசம் என்ற பொருளுடன் தொடர்பில் இருக்கலாம். அதான் அதனுடைய பொது இயல்பு. அதே போல் நீங்கள் இப்போது பாசத்தை வந்து பார்ப்பீர்களாக இருந்தால், பாசத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கின்றது. அந்த சிறப்பு இயல்பு என்னவென்று சேவ சித்தாந்தம் கூறுகின்றது என்றால், உயிரை மறைக்கின்றது. அதாவது எங்களுடைய ஆன்மாவை இறைவனிடமிருந்து மறைப்பதுதான் பாசத்தினுடைய சிறப்பு இயல்பு. அதனுடைய பொது இயல்பு என்னவென்றால், அந்த பாசம் என்ற ஆணவம் மாயை மலத்துடன் தொடர்பு வைத்து மயங்கி இருக்கும் நிலையை பொது இயல்பு என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். அப்போது நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால், இந்த பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மைக்கும் பொது இயல்புகளும் இருக்கு, சிறப்பு இயல்புகளும் இருக்கு. சிறப்பு இயல்புகள் என்று சொல்வது திரும்பவும் அந்த மூன்று நிலைகளுக்கும் உரிய தனிப்பட்ட இயல்பு. அது மற்ற நிலைகள் ஒன்றும் அதை பங்கு போட முடியாது. பொது இயல்பு என்பது அந்த ரெண்டுக்கும் இடையில் பங்கு போடக்கூடிய ஒரு விடயம். இந்த பங்கு போடக்கூடிய விடயத்திலிருந்து ஆன்மா வெளிப்பட்டு எனக்கு அந்த பங்கு தேவையில்லை, அந்த பொது இயல்பு தேவையில்லை என்று வரும்போதுதான் ஆன்மா இன்ப நிலையை, அதாவது இறை அடியை நோக்கி புறப்படுகின்றது, ஆணவத்தை விட்டு விலக்கி. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசத்திற்குரிய பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதைவிட எங்களுக்கு தெரியும் ஆணவன்தான் பாசங்களின் தலைவன். அதை ஒரு இருட்டு என்ற முறையில் சைவ சித்தாந்தம் சித்தரிக்கின்றது. அந்த இருட்டென்பதை உணர்வதற்கு நல்லொரு விளக்கம் அது எல்லா இடங்களிலும் தரப்பட்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தத்திலும் பல இடங்களிலும் எங்களுடைய பாடசாலை வகுப்புகள் கூட நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை இருட்டல் உணர்வதற்குரிய ஒரே ஒரு உதாரணத்தை இங்கு சொல்லுவோம் எல்லோருக்கும் விளக்கத்திற்காக. இந்த ஆணவம் என்பது இருட்டு. அதை நாங்கள் இருட்டென்று எப்படி உணரலாம் என்றால், நாங்கள் அந்த இருட்டில் இருக்கும்போது ஒரு வெளிச்சம் எங்களை நோக்கி வருவதை நாங்கள் மாயை என்று சொல்லுகின்றோம். ஒரு மாயா சக்தி அந்த இருளை நோக்கி வருகின்றது. ஒரு இயற்கையில் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் ஒரு இருட்டில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மாயா சக்தி எங்களை நோக்கி வரும்போது ஒரு வெளிச்சம், நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். பசு அதாவது ஆன்ம நிலையிலிருந்து, அடடா இந்த இருட்டில் நிற்கின்றோமே, ஒரு வெளிச்சம் எங்களை நோக்கி வருகின்றதே, அது எங்களுக்கு உதவியாக இருக்குமென்று ஒரு நிமிடம் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் அந்த வெளிச்சம் கிட்ட வந்தவுடன் ஏன் இது வந்தது என்று சொல்லி பதட்டப்படுகின்றோம். ஏனென்றால் அந்த வெளிச்சங்கிட்டே வர அந்த நாங்கள் நிற்கும் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கயிறு ஒன்று எங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் பாம்பாக தோற்றம் அளிக்கின்றது. அப்போது நாங்கள் பயப்படுகின்றோம், அடா பாம்பு ஒன்று கிட்ட நிற்கின்றோமே என்று பதட்டப்படுகின்றோம். அப்போது என்ன நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அந்த வெளிச்சம் அந்த இடத்துக்கு வந்திருக்காவிட்டால் அந்த கயிறு கயிறாகவே இருந்திருக்கும், நாங்கள் இருள் நிலையில் இருந்திருப்போம், எங்களுக்கு அதில் ஒரு பதட்டமும் வந்திருக்காது. ஆனால் அந்த வெளிச்சம் கிட்ட வந்தவுடன் பக்கத்தில் இருந்த கயிற்றை நாங்கள் பாம்பு என்று நினைத்து பயப்படுகின்றோம். ஆகவேதான் இந்த ஆன்மா என்று சொல்வது ஒரு இருட்டு. இந்த இருட்டிலிருந்து எங்களை விலக்கி கொண்டு போவதற்காகத்தான் இந்த மாயா மலமும் கண்வினை வினைகளும் வந்து எங்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார். அதை பற்றி நாங்கள் விரிவாக இன்று பார்க்க போகின்றோம், விரிவாக இல்லை தொகுப்பாக இன்று மேலும் பார்க்க போகின்றோம். இதற்கடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பசு அதாவது உயிரை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த பதி என்பதற்கு மூன்று சக்திகள் இருக்கின்றது கடவுளுக்கு. அதை நாங்கள் மூன்று சக்திகளையும் கிரியா சக்தி, ஞானா சக்தி, இச்சா சக்தி என்று சொல்லுகின்றோம். அதாவது கிரியா சக்தி என்பது செயல்களை செய்வதற்குரிய சக்தி இறைவனிடம் இருக்கின்றது, அதை சக்தி செய்கின்றது. ஞானா சக்தி என்பது எங்களுடைய அறிவை கொண்டு நடத்துவதற்குரிய சக்தி, அதாவது முதலாவது செயல், ரெண்டாவது அறிவு. மூன்றாவதாக எங்களுடைய இச்சா சக்தி என்பது இந்த விருப்பு வெறுப்புகளை எடுத்து தருவதற்குரிய சக்தியாகும். இந்த மூன்று சக்திகளும் இறை நிலையில் உள்ளது. இந்த மூன்று சக்திகளை வைத்துத்தான் இறைவன் இந்த உலகத்தை நடத்துகின்ற. நாங்கள் இறைவனின் ஒரு துகளாக வந்த ஆன்மா என்றபடியால் எங்களுக்கும் இந்த மூன்று சக்திகளும் எங்களுடைய ஆன்மாவில் உண்டு. அதாவது கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி. கிரியாசக்தி என்பது செயலுக்குரியது, ஞானாசக்தி என்பது அறிவுக்குரியது, இச்சாசக்தி என்பது விருப்பு வெறுப்புக்குரியது. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், இந்த பதி நிலையிலும் பாச நிலையிலும் இருக்கும் இந்த சக்திகளாக இருக்கட்டும், பதிக்குரிய செயல் முழுக்க பாச சாரி பசி நிலையிலும் பசு நிலையிலும் இருக்க இந்த சக்திகளாக இருக்கட்டும், பதியிலும் பசுவிலும் இருக்கின்ற எந்த பொது இயல்பாக இருக்கட்டும், வித்தியாசம் என்னவென்றால் பதியளவில் இருக்கும் எல்லாம் நீங்கள் சொல்லப்போனால் பேரன்பு என்று சொல்லலாம், அன்பை அறிவை சொல்லலாம் பேரறிவு, செயலை சொல்லலாம் பேர் செயல். எங்களுடைய பசுவில் இருக்குமெல்லாம் சிற்றறிவு, சிற்று இன்பம், சிறிய செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கடவுள் பெரியவர் என்றால் நாங்கள் சிறியவர். அந்த முறையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, அது மிகவும் முக்கியமானது. இப்போது நாங்கள் இந்த ஆணவமலை இருட்டிலிருந்து வழிபடுவதற்காகத்தான் கடவுள் எங்களுக்கு கண்ம வினைகள் என்று சொல்லப்படும் நல்வினை தீவினைகளை இந்த புறப்பில் தந்து, அதை முடித்து கொண்டு அடுத்த புறப்பிற்கு வா என்று எங்களை இந்த புறப்பில் விட்டிருக்கின்ற. அதை விட இந்த மாயா சக்தியை கொண்டு பலவற்றை அவர் உலகியல் உலகியல் பொருட்கள் மற்றவர்களை உலகில் சிருஷ்டித்து அதை நாங்கள் வைத்து அதை அனுபவித்து அதையும் கொண்டு எங்களுடைய ஆன்மாவின் செயல்திறனை கூட்டி, அந்த செயல்திறனை கூட்டுவது மூலமாக ஆணவ இருட்டிலிருந்து வழிபட்டு இறைவனின் திருவடியை அல்லது இறைவனை வந்து அடைய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதே உதைத்தால் கிரியா யோகம் சொல்லுகின்றது. நாங்கள் கிரியா யோகத்திற்கு கடைசியாக வருவோம். சைவ சித்தாந்தத்தை தொடர்ந்து அறிந்து கொண்டு போவோம். இந்த கர்ம வினைகள் கடவுள் தருவதை நான் விளக்கமாக விளங்கப்படுத்திவிட்டேன். தொகுப்பாக பார்ப்போம் மீண்டும். அதாவது நாங்கள் எல்லா பிறப்புகளும் பிறந்து கொண்டு வரும்போது இந்த கர்ம வினைகள் சேர்ந்து கொண்டு வருகின்றன. அந்த சேர்ந்த கர்ம வினைகளை இறைவன் பதிவில் வைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த புறப்பை எடுக்கும்போது அந்த கர்ம வினைகளை அவர் ஒரு அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்தோ ஒரு பெரிய பகுதியை எடுத்தோ உங்களுடைய வாழ்வியல் முறை உங்களுடைய வாழ்க்கை இந்த புறப்பில் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். எந்த நிலையில் ஆன்மீகத்தில் இருக்கின்றோம் என்றதும் அவருக்கு தெரியும். அதற்கேற்ற மாதிரி ஒரு அந்த இருக்கிற மொத்த வினைகளில் ஒரு பகுதியை இந்த புறப்பையோடு இணைத்து விடுகின்றார். அந்த வினையை அவர் எங்களுடன் இணைப்பதற்கு உரிய பெயர் பிரார்த்த கண்மம் என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். இந்த மொத்தமாக அவர் வைத்திருக்கும் எங்களுடைய பெயரில் பதிவு செய்திருக்கும் வினைகளை சஞ்சித கண்மம் என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. இந்த கன்செப்டை கவனமாக கேட்க வேண்டும். அது தெரிந்தால் போதும். நான் பெயர்களை முழு விளக்கத்துக்காக சொல்லுகின்றேனே தவிர முதலெல்லாம் நீங்கள் மனதில் எடுக்க தேவையில்லை. அதாவது இறைவனிடம் எங்களுடைய கர்ம வினை வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கர்ம வினையில் ஒரு பகுதியை எடுத்து எங்களுடன் புறப்புடன் இணைத்து விடுகின்றார். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது இந்த புறப்பில் எங்களுக்கு தேவையான உலகம் உலகியல் உலகியல் பொருட்கள் எல்லாவற்றையும் மாயா மலத்திலிருந்து எங்களுக்கு சிருஷ்டித்து அனுபவித்துவிட்டு முடித்துவிட்டு வா என்று சொல்லி அவர் அனுப்புகின்றார். அப்போ அவர் என்ன செய்கின்றார், அதை சிருஷ்டித்து அதை துவக்கத்தில் எங்களுக்கு தந்துவிட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் தன்னுடைய பொது இயல்பில் அதாவது ஐந்தொழில்களை எங்களுக்காக எங்களுடன் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் முதலில் சொன்னேன், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லும் ஐந்தொழில்களை நடத்தி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு அதில் எங்களை விளையாட விட்டிருக்கின்றார் என்றபடியால் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நாங்கள் பிறக்கும் போதே இறைவன் இந்த கர்ம வினைகளையும் இந்த உலகியல் பொருட்கள் எல்லாத்தையும் உருவாக்கிவிட்டு நீ போயிட்டு வா என்று சொல்லி 70-80 வருடங்கள் உங்களை கவனிக்காமல் இருக்கின்றார் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவர் இவ்வளவுவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டு தன்னுடைய செயல் பொது இயல்பில் தான் இயங்கும் பசுவுக்காக இயங்கும் செயல் என்று சொல்லப்பட்ட ஐந்தொழில்களை புரிந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதான் சைவ சித்தாந்த கோட்பாடு. அப்போ இந்த வினைகளை இன்னும் ஒரு படி மேலே பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தரும் வினைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த புறப்பில் நீங்கள் அதை கழித்து இந்த புறப்பில் நீங்கள் செய்யும் புதிய வினைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த புறப்புக்கு போகும்போது அந்த புதிய வினைகள் ஆகாமிய கண்மம் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அந்த வினைகளை கொண்டே சஞ்சித கண்மத்துடன் சேர்த்து இந்த புறப்பு முடியும் போது திரும்பவும் கடவுள் அந்த மொத்த வினையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு அடுத்த புறப்புடன் தருகின்றார். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் நாடகத்திற்காக உலகிற்கு வருகின்றீர்கள். இதுதான் புறப்பின் ரகசியம், இறப்பின் ரகசியம். இறப்பு புறப்பு இறப்பு புறப்பாக நாங்கள் போய்கொண்டே இருக்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டியது, சரி வினைகளை என்றாவது நாங்கள் ஒழித்து விடலாம், ஆனால் ஒழிக்கும் போது நல்வினைகள் தீவினைகள் என்று ரெண்டு இருக்கின்றது என்பதை விரிவாக பார்த்தோம். அதை தொகுத்து பார்த்து விடுவோம். இந்த தீவினைகளை நாங்கள் செய்யாமல் விட்டு அதை இல்லாமல் பண்ணிவிடலாம், குறைத்து கொண்டு வரலாம். ஆனால் நல்வினைகளை என்னவாறு குறைப்பது என்பது ஒரு கேள்வி. அதை பற்றி பார்த்து விட்டோம். சுருக்கமாக சொன்னால் நல்வினைகளை நாங்கள் எங்களுடன் எங்களுடைய பதிவில் இருந்து எடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்யும் எல்லா நல்வினைகளையும் கடவுளின் பெயரை வைத்து செய்துவிட்டால் அது எங்களுக்கு வினையாக வர முடியாது என்று சைவ சித்தாந்தம் உறுதியாக கூறுகின்றது. என்றபடியால் நாங்கள் செய்யும் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் செய்கின்றேன் என்று இல்லாமல் இறைவன் செய்கின்றார் என்று சொல்லி அதை பரமாத்மாவிடம் விட்டுவிட்டு அந்த நல்வினைகளை செய்து கொண்டு போகும்போது எங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பாக அமையும், அந்த வினைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் தீவினைகளை நாங்கள் அப்படி இறைவனுடன் விட முடியாது என்று விரிவாக பார்த்திருக்கின்றோம். ரெண்டு சத்சங்கத்துக்கு முதல் அதற்குரிய காரணம் அதையும் இறைவன் ஏற்க தயாராக இருக்கின்றார். ஆனால் நீங்கள் இந்த பஞ்சமா பாதகங்கள் என்ற அந்த ஐந்து பெரிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல் வாழ்க்கையை வாழ்வீர்களாக இருந்தால் அதை கூட இறைவனிடம் விட்டு மனதார அதை இறைவனின் பெயரில் விட்டு நீங்கள் உங்களுடைய வினைகளை ஒழிக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி வருகின்றது, அப்படியான கூடாத விஷயங்களை எப்படி இறைவன் ஏற்பார் என்று? அது ஒரு விதமான புதிய தகவலும் இல்லை. அதனுடைய விளக்கம் என்னென்றால், நீங்கள் பஞ்சமா பாதகங்களை விட்டு வாழ பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அப்படியான தீவினைகள் ஒருபோதும் வரமாட்டாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய மனம், உங்களுடைய உயிர், உங்களுடைய அறிவு எல்லாம் சரியான நல்வினை திசையிலேயே நடந்து கொண்டு போகுமே தவிர தீவினை என்றாலே என்னவென்று உங்களுக்கு விளங்காத நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். நீங்கள் பஞ்சமா பாதகங்களை வெல்லுவீர்களாக இருந்தால் அதான் அதனுடைய கருத்து. இப்படி நீங்கள் கண்ம வினைகளை வென்றும் இனி மாயா சக்தி என்றதை பார்த்து கொண்டு போகின்றோம். இந்த மாயா சக்தியை எடுக்கும் போது அதில் உங்களுக்கு மூன்று விதமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. அது ஒன்று சுத்த மாயை, ஒன்று அசுத்த மாயை, ஒன்று பிரகிருதி மாயை. இந்த மாயையெல்லாம் நல்ல விஷயத்துக்காகத்தான் கடவுளால் உங்களுக்கு தரப்படுகின்றது. மாயா சக்தியிலிருந்து இந்த உலகம், உலகியல் பொருட்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மாயா சக்தியிலிருந்து இறைவன் தந்து அவற்றை நீங்கள் பாவித்து இந்த கண்ம வினையிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கும் உங்களை ஆணவத்தின் பிடிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் இவற்றையெல்லாம் நீ பாவித்து உதை விடுபட்டு தன்னுடைய திருவடிக்கு வா என்றுதான் சைவ சித்தாந்த முறைப்படி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் எங்களில் 90% இந்த பொருட்களை இறைவன் தந்தது, எங்களை இந்த பொருட்களை பாவித்து இந்த உலகியலை வென்று இறைநிலைக்கு வர வேண்டும் என்பதை அறியாது, மறந்து போய் என்று சொல்ல முடியாது. ஏனென்ற அறிவின்மையால் அல்லது ஆணவ பிடிப்பினால், இந்த ரெண்டு விஷயத்தினால் மாத்திரம் அவர்கள் அந்த நிலையை பின்பற்றாது இந்த உலகியலில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம் என்று முடிந்து அடுத்த பிறப்பிற்கு போகின்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு பிறப்பில் அவர்கள் இந்த நிலைக்கு வந்தே ஆக வேண்டும், அதுக்கு பல பிறப்புகள் எடுக்கலாம் என்பதுதான் யதார்த்தம். என்றபடியால் நாங்கள் எங்களுடைய கிரியா சாதகர்கள், நாங்கள் இந்த நிலைக்கு இருக்கின்றோம், இந்த நிலையை நோக்கி போகின்றோம். நாங்கள் சாதாரண மக்களை விட ஒரு படி மேலாக இருப்பவர்கள், யோகத்தை பயின்று யோகா சாதனை செய்பவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்றபடியால் நாங்கள் சரியான இடத்திற்கு சரியான சத்குரு மூலம் சரியான வாழ்க்கைக்கு வந்து விட்டோம். ஆனால் நாங்கள் வாழ்கின்றோமோ இல்லையோ என்பது எங்களுடைய சாதனை நிலையை பொறுத்ததே தவிர வேறு ஒன்றும் அல்ல. இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை நீங்கள் அறிந்து கொண்டாலும் உங்களுடைய சாதனையை பெருக்கி இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் உங்களுக்கு சாதனைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து அதை மேலும் அது என்ன உண்மை என்றதை விளங்கி அந்த சாதனையை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய சாதனை வெகு சீக்கிரம் ஈடேறி கொண்டு போகும் என்பதில் ஒரு விதமான ஐயம் இல்லை என்று பாபாஜி கூறுகின்றார். என்றபடியால் இந்த இனி மாயா மலத்திற்கு வருமாக இருந்தால் இந்த மூன்று மாயைகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்று மாயைகள் இருக்கின்றன. இந்த பிரகிருதி மாயை என்பது பசு, அதாவது எங்களுடைய ஆன்மாவுக்கென்று தரப்பட்ட சைவ சித்தாந்த தத்துவம் பிரகிருதி மாயை. சுத்த மாயை என்பது இறைநிலையோடை சம்பந்தப்படுத்தி இருக்கும் ஒரு மாயை. அதை பற்றி சற்று பின்னர் பார்ப்போம். அசுத்த மாயை என்பது பாசத்துடன் பின்னப்பட்டிருக்கும் மாயை. இவ்வளவுதான் இந்த மூன்று மாயைகள். இந்த மூன்று மாயைகளில் சுத்த மாயை என்று சொல்வது கடவுள் இறைநிலைக்கு கிட்ட இருக்கும் மாயை என்று சொன்னேன். அதனுடைய கருத்து என்னவென்றால் ஆணவம் பீடிக்கப்படாத மாயை சுத்த மாயை, அதாவது ஆணவ மலம் இல்லாத மாயை சுத்த மாயை. ஆணவ மலம் இல்லை என்பதென்றால் அதன் மீனிங் அறிவு இருக்கின்றது. ஆகவே அந்த மாயை இறைநிலைக்கு கிட்ட இருக்கும் மாயையைத்தான் சுத்த மாயை என்று சொல்லுகின்றோம். அதே போல அசுத்த மாயை என்னென்று சொல்லுகின்றோம் என்றால், ஆணவத்துடன் பிணைப்பட்டிருக்கும் மாயைத்தான் அசுத்த மாயை. அதே மாதிரி பிரகிருதி மாயை என்னென்று சொல்லுகின்றோம் என்றால், ஆணவமும் மூன்று செயல்கள் என்று படித்தோம், மூன்று குணங்கள் என்று, அந்த முக்குணங்களும் சேர்ந்த மாயைத்தான் பிரகிருதி மாயை. கவனமாக கேளுங்கள், அசுத்த மாயை என்பது இறைநிலை, சுத்த மாயை என்பது இறைநிலை, அசுத்த மாயை என்பது பாசத்துடன் இருக்கும் ஆணவ மலத்துடன் இருக்கும் மாயை, பிரகிருதி மாயை என்பது ஆணவமும் முக்குணங்களும் சேர்ந்த மாயைதான் பிரகிருதி மாயை. அந்த மாயையை உபயோகப்படுத்துவது பசுக்கள், அதாவது ஆன்மாக்கள். ஆகவே அந்த முக்குணங்கள் என்று எடுத்து பார்ப்பது, நாங்கள் விளக்கமாக படித்திருக்கின்றோம். ஒன்று சாத்வீக குணம், தமோ குணம், ரஜோ குணம். இந்த மூன்று குணங்களும் இந்த பிரகிருதி மாயையில் இருக்கின்றது. இந்த பிரகிருதி மாயையில் இருந்து, இந்த ஆணவத்தோடும் இந்த முக்குணங்களோடும் இருந்து, அதை ஒன்றெடுத்து இறைவை நோக்கி நாங்கள் போவதற்கு அது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது, அந்த முக்குணங்கள். இனி இந்த முக்குணங்களும் இருக்கும்போது, இந்த முக்குணங்களையும் பாவித்து, நாங்கள் முக்குணங்கள் என்பது எங்களுடைய ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் செயல்படும் குணங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குணத்திலும் எங்களுடைய ஆன்மாக்கள் பசுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். அதில் தமோ குணம் என்பது ஒரு லேசியான நேரம் என்று சொல்லலாம், லேசியான ஒரு நடவடிக்கைகளை செய்யும் ஒரு குணம், ஒரு பஞ்சிப்பட்ட நேரம், ஒரு மூமெண்ட் இல்லாத நேரம் என்று சொல்லலாம், இயக்கம் இல்லாத நேரம் என்று. ராஜோ குணம் அதிக இயக்கத்தை கொண்ட நேரம், பல விஷயங்களை செய்யும் நேரம், படபடப்புடன் திரியும் நேரம் என்று சொல்லப்படுகின்றது. சாத்வீக குணம், சாத்வீக குணம் என்பது ஒரு அமைதியான, உள்வாங்கக்கூடிய, பொறுமையான, பொது அன்பு கூடிய ஒரு குணம். இவற்றை உங்களுடைய உடலில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த குணங்களில் யோகத்தில் வாழும் மக்கள் யோகாவை தினசரி விடாது செய்து கொண்டு, சாதனையை செய்து கொண்டு போகும் மக்கள் கூடுதலாக சாத்வீக குணத்தில் இருப்பார்கள் தங்களுடைய நாளில். அது யோக மக்களுக்குரிய ஒரு சிறப்பியல்பு. அதே நேரம் சாதாரண பாமர மக்கள் மற்ற இரண்டு குணங்களிலும் பல மணி நேரம் நாட்களை கழித்து ஏதோ ஒரு சில மணி நேரம் மாத்திரம் சாத்வீக குணத்தில் இருப்பார்கள். இப்போது இந்த யோகம் எவ்வளவு முக்கியம், நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள் இருக்கின்றீர்கள் என்பதை இந்த கிரியா யோகத்தில் மறந்து விடாதீர்கள். நீங்கள் பல விடயங்களில் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கோட்பாட்டில் பல விடயங்களில் நீங்கள் மேலிடத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் அதை அறியாமல் இருந்திருக்கின்றீர்கள். இவ்வளவு நாளும் அறியாமல் என்று சொல்லப்போனால் விளக்கமின்மையாக. ஆனால் தந்த சாதாரண விளக்கம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சரியான பாபாஜியின் கோட்பாட்டின்படி கிரியா யோகத்தில் போய்கொண்டிருக்கின்றோம், அந்த நிலையை அடையப் போகின்றோம் என்று. அதற்குரிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் மாத்திரம் ஆணிவேராக தரப்பட்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் இப்போ பேசிக்கொண்டு வருகின்றேன். என்றபடியால் கிரியா யோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகள் முழுவதும் மிகவும் உண்மையானது. அந்த கோட்பாட்டின்படி நீங்கள் அந்த கோட்பாட்டின் தத்துவங்களை மாத்திரம் மனதில் நிறுத்தி, இப்போது உலகியலில் நாங்கள் எங்கு இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு நன்றாக உள்ளர்த்தம் விளங்கி இருக்கின்றது. அந்த உள்ளர்த்தங்களை உங்களுடைய சாதனையில் வைத்து, சைவ சித்தாந்தத்தில் இருந்து தோன்றிய இந்த கிரியா யோகத்தில், உன்னதமான கிரியா யோகத்தின் சத்குருவான பாபாஜியால் எங்களுக்கு தரப்பட்ட யோகத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து, இந்த கிரியா யோகத்தின் மூலமாக எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை இந்த பிறப்பிலோ அல்லது அடுத்த பிறப்பிலோ எந்த பிறப்பிலாவது நாங்கள் எடுப்போம் என்பது திண்ணம். ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையையும் நாங்கள் வீணடிக்காது நிகழ்காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, பாபாஜி கூற்றுப்படி, பாபாஜியின் தாரைய மந்திரமான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறைப்படி வாழ்ந்து நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்வோமாக என்று இன்றைய சத் சங்கத்தில் உங்களுக்கு அந்த வழியை பின்பற்றுமாறு உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டு, இந்த சத் சங்கத்தை பாபாஜிக்கும் அதனால் சித்தர்மார்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி சொல்லி இத்துடன் முடித்து வினா விடைகளுக்குரிய நேரத்துக்கு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இப்போது நாங்கள் எங்களுடைய வினா விடைகளுக்கு வருவோம்.